அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களையும் விளக்கல்களையும் விட்டும் தன்னை முற்றுமுழுதாக பாதுகாத்து ஏவப்பட்ட கட்டளைகள் இருந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட்டளைகளை நிறைவேற்றி இந்த பூவுலகத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக வாழ்ந்து, இறைநேசர்களாக வாழ்ந்து, தக்வாவுடைய மக்களாக வாழ்க்கையை நடாத்தி முடித்துக் கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த தக்வாவை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய அலங்கார ஆடைகளாக ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுகளை நினைத்து வருந்தக்கூடியவன் தான் மனிதன். அவசரத்தின் காரணமாக அல்லது மனோச்சைக்கு வழிபட்ட நிலையில் அல்லது தெரியாதனத்தின் காரணமாக மனிதன் தவறுகள் செய்வான். தவறுகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். பாவம் செய்வதற்கு, தவறுகள் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று அறியாமை. அறியாத்தனத்தின் காரணமாக மக்கள் தவறு செய்வார்கள். எப்பொழுது அது தெரிய வந்துவிடுமோ அதற்கு பிறகு அதை நினைத்து வருந்திக் கொள்வார்கள், அதை நினைத்து வருத்தப்படுவார்கள், அதற்காக வந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்கள். சில தவறுகள் இருக்கிறது, மனிதர்கள் அந்த தவறை மனோச்சைக்கு வழிபட்டதின் காரணமாக, மனோச்சைக்கு கட்டுப்பட்டு பேராசையின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகள் என்று சொல்லி ஒரு சில தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுகள் அந்த ஆசை நிறைவேறியதற்கு பிறகு, அந்த ஆசையை முடித்துக் கொண்டதற்கு பிறகு, அந்த ஆசை ஒரு அழுப்பாக மாறியதற்கு பிறகு நடந்த பாவத்தை நினைத்து வருத்தப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள். இன்னும் சில தவறுகள் இருக்கிறது, தவறுதலாகவே நடந்து முடிந்துவிடும். நாங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கடவையும் ஓதுவோம், லா துஆஹிதுனா ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. நாங்கள் தவறுதலாக வேணுமென்று செய்ய இல்லை, தவறுதலாக நடந்து விட்டது. ஒரு வாகனத்தில் போய் ஒருவர் மீது மோதிவிட்டோம், வேண்டுமென்று மோதவில்லை, தவறுதலாக மோதிவிட்டோம், அவர் மௌத்தாகிவிட்டார், வஃபாத்தாகிவிட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தவறுகள் நடப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்கள் இல்லாமல் போனதுக்கு பிறகு மனிதர்கள் வருத்தப்படுவார்கள். தவறு செய்தவன் அந்த தவறு நடந்துவிட்டதே என்பதை உணர்ந்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருப்பான். இது மனிதனுடைய இயல்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆனாலும் கூட சில தவறுகள் இருக்கிறது. அந்த தவறுகளுக்கு வருந்துவதற்கு முன்னால் அது தவறு என்று சொல்லிக்கூடவே நாங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. அந்த தவறை தவறு என்று சொல்லிக்கூட விளங்கிக் கொள்ளவில்லை. தவறு என்று விளங்கினால்தானே தௌபா செய்யலாம், தவறு என்று விளங்கினால்தானே தன்னை திருத்திக் கொள்ள முடியும், தவறு என்று விளங்கினால்தானே அந்த பாவத்தை மீண்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் சில பாவங்கள், சில தவறுகள் இருக்கிறது, அவைகளை நாங்கள் இதுவரையில் தவறு என்று சொல்லி நாங்கள் யூகிக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட சில பாவங்கள் எங்களுக்கு மத்தியில் நிறைந்திருக்கிறது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், மஹரம் பேணக்கூடிய பணக்காரர்கள். குர்ஆன் மிக தெளிவாக ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று சொல்லி தனித்தனியான சட்டங்களை வகுத்திருக்கிறது, காட்டி தந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கக்கூடிய இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். மஹரமியத்து பேணுவதென்றால் என்ன? ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும். குர்ஆன் அதை பற்றி அப்படியே சொல்லிக் கொண்டு போகிறது. இவர்கள் எல்லாம் உங்களுக்கு மஹரமானவர்கள், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான சொந்தமுடையவர்கள், உங்கள் அவர்களுடன் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மஹரம் இல்லாதவர்கள், இவர்கள் சொந்தம் ஆனால் மஹரம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மூன்று வகுப்பு அறை வைத்திருக்கிறான். ஒரு சில பெண்களை
ஆண்களுக்கு மஹரமானவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் பட்டியலிட்டிருக்கிறார். அவர்கள் மஹரம், அவர்கள் சொந்தம். இன்னும் ஒரு சாரர் இருக்கிறார்கள், அவர்கள் மஹரம் இல்லை ஆனா சொந்தம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், சகோதரனுடைய மனைவி எனக்கு மதினி என்று நாங்கள் சொல்லுவோம், மதினி என்று சொல்லுவோம், மனைவியினுடைய சகோதரி மதினி என்று சொல்லுவோம். சுபஹானல்லாஹ், சாட்சி பெரியம்மாவுடைய குழந்தைகளை நாங்கள் சொல்லுவோம், தங்கச்சி தாத்தா என்று அழைத்தாலும் கூட அவர்கள் எங்களுக்கு மகரம் இல்லை ஆனால் சொந்தம். நெருக்கமான உறவு கொண்டவர்கள், நெருக்கமான உறவுகளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சுபஹானல்லாஹ், சாச்சாவுடைய குழந்தைகள், பெரியப்பாவுடைய குழந்தைகள், மாமாவுடைய குழந்தைகள், இதே போன்று திருமணம் முடித்த வகையில் எனக்கு என்னுடைய மனைவியின் புறத்தால் எனக்கு சொந்தமாகக்கூடிய மனைவியினுடைய சகோதரிகள், சுபஹானல்லாஹ், இவர்கள் எல்லாம் எனக்கு மகரம் இல்லை ஆனால் இவர்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். மறந்து விடாதீர்கள், சொந்தமானவர்கள். கராபத் இருக்கிறது, அந்த சொந்தத்தை எப்படி பேண வேண்டும், சுபஹானல்லாஹ், அந்த சொந்தத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதிலே நாங்கள் எல்லை மீறி இருக்கின்றோம். ஒரு சாரார் அவரை அந்த சொந்தத்தையும் அஜ்னபியத்தான மகரம் இல்லாத சொந்தம் இல்லாதவர்களை போன்று நடத்தாட்டுவோம், நாங்கள் கலைக்க மாட்டோம், பேச மாட்டோம், நெருங்க மாட்டோம், வரமாட்டோம், நீங்கள் மகரம் இல்லாதவர்கள், சொந்தத்தை மறந்து அவர்களை கொண்டு போய் நாங்கள் மகரம் இல்லாத பட்டியலில் அவர்களை சேர்த்து விட்டோம். இன்னும் ஒரு சாரார், இல்லை அவர்கள் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி மகரமியத்தை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு எந்த திரையும் கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. கூட பிறந்த நெருக்க சகோதரர்களை விடவும் அவருடன் நெருங்கி பழகுவார்கள். அங்கே வித்தியாசம் ஒன்று இருக்கிறது என்பது கூட தெரிய வரமாட்டாது. அப்படிப்பட்ட ரெண்டு வகையான எல்லை மீறல்கள் சமூகத்திலே மனம் வந்தபோது இருக்கிறது. ஒரு புறத்தில் மகரம் பேணுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள், ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார், சொந்தம் தானே என்று சொல்லி கரைந்து போய்விட்டார்கள். இது ரெண்டும் தவறு. இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒன்று இருக்கிறது. நாங்கள் மகரம் பேணிக்கொள்வோம், சொந்தத்தையும் பேணிக்கொள்வோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி மிக விரிவாக ஆழமாக குர்ஆனில் கரைத்திருக்கிறான். குடல்வாய் ஜனங்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்வார்கள். தௌபா செய்யாத ஒரு பாவமாக இருக்கும் என்ற ஒரு பாவம் இருக்கிறதால் அந்த பாவத்தில் இந்த பாவத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள், குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. நாங்கள் வாழக்கூடிய யுகத்தில் சஹஜத்து தொடரக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம், நல்ல நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் குடும்ப உறவுகள் பேணக்கூடியவர்கள், குடும்ப உறவுகளை இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொண்டவர்கள், குடும்பத்துக்கு முன்னால் எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, சில்மன் பதாக் அவர்கள் துண்டித்து வாழ்ந்தாலும் நான் சேர்ந்து வாழுவேன், அவர்கள் அநியாயம் செய்தாலும் என்னை இடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் அவர்களை மன்னித்து விட்டேன், எனக்கு தர வேண்டிய ஹக்குகளை அவர்கள் தராவிட்டாலும் அவர்களுக்கு நான் தர்மம் செய்வேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். சில்மன் ஃபதக் வஅஃபு அம்மன் ஸலமக் வஆதி மன் ஹரமக். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களுக்கு சின்ன புத்திமதிகள்.
www.acmyc.com
நீங்க ஹதீஸுடைய கிதாபுகளை திரட்டி பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்த இபாதாத்துகளை பற்றி, வணக்க வழிபாடுகளை பற்றி. இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள், இரவெல்லாம் குர்ஆன் ஓதினார்கள், இரவெல்லாம் வாழ்க்கை பூராக நோன்பு நோற்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகளை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். எங்களை போன்ற சாதாரணமான வணக்க வழிபாடுகளில்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். தொழுகை என்றால் இரவு நேரம் இரவு முழுக்க தொழுவது. அப்படி தொழுத சஹாபாக்கள் ஒரு சிலரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நெறிப்படுத்தினார்கள். அப்படி தொழக்கூடாது. இன்ன லிஜஸதிக்கு அலைக்க ஹக்கன் வலி ஜௌஜிக்கு அலைக்க ஹக்கன். உனக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, உன் மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, உன் குழந்தைகளுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, நேர முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஆனால் குடும்ப உறவை பற்றி சொல்லும் பொழுது, மனிதனுக்கு மனிதனுக்கு இடையிலுள்ள உறவை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை கொஞ்சம் பாருங்க பார்ப்போம்.
தொழுது கொண்டிருக்கின்றோம். தொழுகை என்று சொன்னால் எப்படி? தொழக்கூடியவனுக்கு குறுக்கே யாரும் போக வேண்டாம், தொழக்கூடியவனை கிராஸ் பண்ண வேண்டாம் என்றால் தொழக்கூடியவனுடைய சிந்தனை சிதறண்டு போகலாம், தொழக்கூடியவனுடைய சிந்தனை வேறு பக்கமாக போகலாம். அல்லாஹுவை நினைத்துக் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுவை முன்னோக்கி நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடியவரை அவனுடைய தாய் கூப்பிடுகிறாள். பரதான தொழுகை என்ன? சுன்னத்தான தொழுகை. அது கியாமுல் லைலாக இருக்கவும் மேலும், அது தஹஜ்ஜத்தாக இருக்கவும் மேலும், அது வித்ராக இருக்கவும் மேலும், பரவான 17 ரகாத்து வக்தத்து ரகாத்து தொழுகைகளை தவிர மீதம் இருக்கக்கூடிய எந்த தொழுகையாக இருந்தாலும் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தாய் என்னை அழைத்தால், மகனே என்று சொல்லி கூப்பிட்டால், சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்துவிட்டு லப்பை சொல்லுவது அல்ல, குர்ஆனை ஓதி சலாம் கொடுத்துவிட்டு லப்பை சொல்லுவது அல்ல, தொழுகையை அதே இடத்தில் நிறுத்திவிட்டு லப்பைக் உம்மா என்ன செய்ய வேண்டும், ஏன் என்னை அழைத்தீர்கள், ஏன் என்னை அழைத்தீர்கள், எதற்காக வேண்டும்? உம்மா நோயாளியாக இருக்க வேண்டிய தேவை இல்லை, உம்மா வயசாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உம்மா தாய் என்னை பெற்றவள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? என்னை என்னுடைய அழைப்புக்கு என்னை சந்தித்து நீ உரையாடுவதை விடவும் உன்னுடைய தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுவது எனக்கு விருப்பமானது, எனக்கு விருப்பமானது. நீ தாய்க்கு பதில் சொல்லு. நம்மில் எத்தனையோ பேர் அல்லாஹுடன் நெருக்கத்தை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கின்றோம், தாயுடன் இருக்கக்கூடிய உறவை துண்டித்துக் கொள்கின்றோம். நான் அன்பாக கேட்கிறேன், எத்துணை பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது பெருநாள் தினங்கள் அல்லாமல் தாய் தந்தையினுடைய கபர்களை போய் தியானத்து செய்வதற்கு, தாய் தந்தையினுடைய கபர்களை போய் தியாரத்து செய்வதற்கு, அந்த கபரடிக்கு முன்னால் போய் நின்று கொண்டு என்னுடைய சிறு பிராயத்தில் என்னை வைத்து நீங்கள் எப்படியெல்லாம் தொஞ்சினீர்கள், எனக்கு எப்படியெல்லாம் இரக்கம் காட்டினீர்கள், என்னை எப்படியெல்லாம் அரவணைத்தீர்கள், என்னை பற்றி நீங்கள் எப்படியெல்லாம் கனவு கண்டீர்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களோட செய்தி என்ன என்று தாயுடன் உரையாடக்கூடாதா, தந்தையுடன் பேசக்கூடாதா, அவர்கள் செய்த தியாகங்களை ஒரு கணம் ஞாபகமூட்டி பார்க்கக்கூடாதா, அவர்கள் இல்லை என்றிருந்தால் நாங்கள் எப்படி இருந்திருப்போம், என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாய் அப்படிப்பட்ட ஒரு தந்தை கிடைத்திருக்காவிட்டால் இந்த மிம்பர் மேடையில் நான் ஏறியிருக்க மாட்டேன். ஒவ்வொருவரும் யோசியுங்கள், இந்த இடத்தில் நான் இருக்கிறேன், இப்படி செய்து கொண்டிருக்கிறேன், இதற்கு மூலாதாரம், இதற்கு மூல காரணம் என்னுடைய தாய். அந்த தாயை பத்தி அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, தொழுது கொண்டிருக்கிறாய், அல்லாஹுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறாய், அல்லாஹுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய். இதா ஹால் அல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தக்பீர் கட்டிக் கொண்டிருக்கிற மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதுமே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். வ இதா ஹால் அர் ரஹ்மானுர் ரஹீம் யகூலுல்லாஹு தஆலா அஸ்னா அலைய அப்தி, வ இதா ஹால் மாலிக் என்று பதில் சொல்லு என்று உங்களுக்கு யாராவது ஒருவர் சாப்பாட்டு சொன்னார், ஒரு சகோதரர் உங்களுக்கு ஒரு அழைப்பு தந்திருக்கிறார், அவருடைய ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அவருடைய குழந்தையினுடைய சாப்பாடு அகீட்டாவுடைய சாப்பாடாக இருக்கட்டுமே, ஒரு வலிமாவாக இருக்கட்டுமே, ஒரு புதிய வீடு கட்டி அந்த வீட்டுக்கு அவர் அன்னைக்கு குடிப்புகிறாரு, அன்றைய நாள் ஒரு சாப்பாடு வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், எந்த சாப்பாடாக இருந்தாலும் ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான மனிதர் உங்களை அவருடைய வீட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வர சொல்லி இருக்கிறாரு, சுபஹானல்லாஹ், அவருக்கு என்ன, அவர் ஏன் உங்களை அழைக்கிறாரு, சந்தோஷத்தில் இவரும் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், என்னுடைய விருந்து விசாரத்தில் பங்களிக்க வேண்டும், அவரும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி என்னை உங்களை அழைக்கிறார்கள். ஆனால் அன்றைய நாள் ஒரு திங்கட்கிழமை, அன்றைய நாள் ஒரு வியாழக்கிழமை, அன்றைய நாள் ஒரு பதினைந்து புற பதினாறு புற பதினேழு அந்த வலவையாக நோக்கு நோக்கிற நாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் எங்களை அவர் அழைத்திருக்கிறார் சாப்பாட்டுக்கு. இல்ல அன்றைக்கு நாள் தான் நான் அல்லாஹ்வுடைய நோன்பு வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், நீ நோம்பாளியாக அந்த வீட்டுக்கு போய் அவரை கண்ணியப்படுத்துவதற்காக நீ நோன்பை விட்டு விடுவதுதான் மார்க்கம். நாங்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகின்றோம். அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகிறார்கள், அவரை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளப்பார், அவரை திருப்திப்படுத்தி ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நபிக்கு எவ்வளவு விருப்பம் தெரியுமா? நீங்க நோன்பாளியாக இருந்து உங்களுடைய வாயினுடைய வாடை வாயினுடைய நோம்பாளியினுடைய வாயினுடைய வாடை மிஸ்குடைய வாடையை விடவும் வாடையை விடவும் வாடையானது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள். அப்படிப்பட்ட நோம்பாளிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நோம்பை விட்டுவிட்டு நோம்பை முறித்துக் கொண்டு அவரை சந்தோஷப்படுத்தப்பாரு. நீ நோம்பாளியாக இருப்பது அவருக்கு ஒரு மனதுக்கு பாரமாக இருந்தால் நீ நோம்பை விட்டுவிடு என்று சொல்லி எங்களுக்கு மார்க்கம் சட்டம் சொல்லி தந்திருக்கிறார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனிதனை மனிதன் கண்ணியப்படுத்த வேண்டும், குடும்பத்தை மனிதன் கண்ணியப்படுத்த வேண்டும், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக. பேசுவது ரொம்ப லேசி, கேட்பது ரொம்ப இன்பம், நடைமுறைப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். தொழாதவனை பார்த்து குர்ஆன் சாபம் விடவில்லை, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். நோம்பு பிடிக்காதவனை பார்த்து நீ சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லவில்லை. ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான், அவனுக்கு நோம்பு கடமை இல்லை. ஒரு மனிதன் முசாபிராக இருக்கிறான், அவனுக்கு நோம்பு கடமை இல்லை. இன்னும் ஒரு நாள் நோம்பு பிடிக்க பண்ண முடியும். ஒருத்தர் ஹஜ் செய்யாம மௌத்தாகிட்டாரு, அவருடைய ஜனாதாவை நல்லடக்கம் செய்துவிட்டு அவருடைய அனந்த ரசத்தை பங்கு வச்சு அது ஹஜ்ஜுக்குரியவராக ஹஜ்ஜி அவருக்கு கடமையானவராக இருந்தால் அந்த பணத்தை கொண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டால் அவருடைய ஹஜ்ஜ் நிறைவேறிவிடும். ஹஜ் பதில் ஹஜ் செய்யலாம். ஜகாத்து வாப்ப கணக்கு பார்த்து கொடுக்க இல்ல, மக்களுக்கு அந்த ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுத்து விடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொழுகையில இபாதத்தில் எவ்வளவோ சலுகைகளை வைத்திருக்கிறார். ஆனா அதே குர்ஆன்ல குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்களை சபித்திருக்கிறார். அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். நான் தம்பியோட பேசுறது இல்லை, நான் நாணவோட பேசுறது இல்லை, என் தங்கச்சோட எனக்கு உறவு சரியில்லை, என் வாப்பட குடும்பத்தோட நான் கோபம், நான் நிக்காக செய்ததுமே என் நான தம்பியை ஒழுக்கிட்டேன், அவங்களோட எனக்கு எந்த டச்சும் இல்லை. எத்தனையோ வரலாறு எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வரலாறு இருக்குது, எல்லாருடைய குடும்பத்திலும் இந்த நோய் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க காபத்துள்ளாவத்தான் சுத்தலாம், ஆனா நீங்க லானத்துக்குரியவர்கள், நீங்க லானத்துக்குரியவர்கள். நீங்க ராவச்சி சகஜத்து தான் தொலையிலும், ஆனா இந்த லானத்து உங்களுக்கு இருக்குது. உலாய்க்கு லகம் உள்ளானா, அவர்களுக்கு லானத்து சாபம். அல்லாஹ் லானத்து செய்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான பாவம் தான் இந்த உறவுகளை துண்டித்து வாழ்வது, உறவுகளை கட் பண்ணி விடுவது. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திடனாக திடகாத்திரமாக உறவுகளை துண்டித்தவன் சுவர்க்கம் போகவே மாட்டான். சுவர்க்கம் போகவே மாட்டான். உறவுகளை துண்டித்து உறவுகளை சேர்ந்து வாழணும் என்பது தொழுகைக்கு முந்தி கடமையாக்கப்பட்ட கடமை. தொழுகைக்கு முந்தி நான் இந்த விடயங்களை கொஞ்சம் கவனத்திடுங்கோ, நானும் பேசுறது எனக்கு தேவை என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கும் அமலுக்குரிய சோதனை செய்வார்கள். புகாரி ஷரீஃபுடைய 5வது ஹதீஸ், ஒரு அழகான ஹதீஸ் இது. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்த ஹதீஸ். தன் வாழ்க்கையில முதலாவது முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முந்தி நேரடியாக ஜிப்ரீல காண இல்லை, சந்திக்க இல்லை, கனவுல வந்துட்டு போவாங்க. ஆனால் நேரடியாக ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அன்றைக்கு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. குகையில் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் வந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, மாநபி காரியண்டாங்க, மர்வ கட்டி பிடிச்சாங்க, அணைச்சாங்க. இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். பயந்துட்டாங்க, நடுங்கிறாங்க, என்னவோ நடக்க போகுது, காயுது. சுபஹானல்லாஹ். அந்த பயத்தோட, அந்த நடுக்கத்தோட, அந்த காய்ச்சலோட, அந்த பீதியோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிட்ட ஓடுறாங்க. அந்த வயசை விடவும் மூத்தவங்க, 15 வருஷம் மூத்த பெண்மணி கதீஜத்துல் குபராவுடைய வீட்டுக்கு ஓடி போறாங்க. சொல்லிக்கொண்டே போறாங்க, ஜம்மிலூனி, என்ன போத்துங்கோ, என்ன போத்துங்கோ, என்ன போத்துங்கோ. சுபஹானல்லாஹ். அந்த பெண்மணி நபிய போத்திட்டாங்க, நபி அரவணைச்சாங்க, நபி ஆறுதல் படுத்திட்டு நடந்ததை கேட்டாங்க. நடந்ததை கேட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஹதீஜா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாஹா நபிய பார்த்து சொன்ன வார்த்தையை கேளுங்கோ. அல்லாஹ் அந்த சிஃபாத்துடைய மக்களாக எங்களை மௌத்தாக்குவான். சொன்னாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ் அவங்களை வீணாக்க மாட்டான். ஒரு நாளும் நபிப்பட்டம் கிடைச்சி முதலாவது நாள் குகையிலிருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் காண இல்ல, யாருக்கும் சப்தம் தெரியாது. முதல் முதல் சந்திக்கிறாங்க ஹதீஜத்துல் குபராவ, சொல்லி சொல்றாங்க நடந்ததெல்லாம், இப்படி இருந்தேன், இப்படி ஒருத்தர் வந்தாரு, கட்டி பிடிச்சாரு, அணைச்சாரு, ஓத சொன்னாரு, மாநபி காரியண்டேன், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி கலக் கலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம், என்னென்ன கட்டி பிடிச்சு எனக்கு சொன்னாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் நான் பயந்துட்டேன். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாஹா என்ன தெரியுமா சொன்னாங்க, நபியை பார்த்து அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ஏன் வீணாக்க மாட்டான் தெரியுமா, நீங்க ராவெல்லாம் தொழுகிறீங்களா, நீங்க ராவெல்லாம் குர்ஆன் ஓதுறீங்களா, நீங்க ஜிஹாதுல போறீங்களா, நீங்க தாவத்தில் இருக்கிறீங்களா. நான் ஜிஹாதையும் தரம் குறைச்சு பேச இல்ல, தாவத்தையும் குறைச்சு பேச இல்ல, தொழுகையையும் குறைச்சு பேசல. அவங்க இதொண்டேன்னு சொல்லல, இதொண்டேன்னு சொல்லல. சொன்ன என்ன தெரியுமா, நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க, நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. இன்னக்கெல்லாம் தசிலுர் ரஹம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. உங்களோட வாப்பட குடும்பம், உங்களோட உம்மட குடும்பம், நிக்காக முடிச்ச வகையில் உங்களுக்கு சொந்தம் என்று வித்தியாசம் இல்லாம நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அல்லாஹ் கேவலத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். சரிப்படி சொன்னாங்க, கஷ்டத்தில் உள்ளவனுக்கு உதவி செய்வீங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு நபித்துவத்துக்கு முன்னால நான் அன்பாக சொல்றேன், மற்றவன் கஷ்டத்தை யாரும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாவிக்கவானே, மற்றவன் கஷ்டத்தை யாரும் ஒரு சந்தர்ப்பமாக பாவிக்கவானோ. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அது எனக்கு ஒரு லாபமாக யாரும் எடுக்கவானோ. நான் இதை விளங்கிக் கொள்ள சொல்றேன். ஒரு சகோதரர் ஒரு வீட்டை விற்க போட்டிருக்கிறார், ஹவுஸ் ஃபார் சேல். அப்ப தேடி பார்ப்பாங்க ஏன் விற்கிறாரு, வேற என்ன இவ்வளவு அவசரமா போட் போட்டு இருக்கிறவனுக்கு என்ன தேவை இருக்கு? தேடி பார்த்தா அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருடைய மகன் ஒரு ஹார்ட் ஃபெயில், ஹோல் இன் தி ஹார்ட், அவருக்கு ஒரு பிரச்சனை, பைபாஸ் செய்யணும், அவருக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஆஹா, அப்ப அவசரமா விற்கோணம். டாக்டர் சொல்லிட்டார் 1 வீக்ல செய்யணும், இவங்களுக்கு பள்ளியில வந்து நீ கை நீட்டுறதுக்கு இயலாது. பார்த்தாங்க எங்க மகண்ட உயிர் எல்லத்தை விட பெருசு, வீட்டை வித்துட்டு நாங்க ஒரு கூலி வீட்டில் வாழுவோம், இந்த பணத்தை கொண்டேத்து நாங்க என்ன செய்வோம், எங்கட மகண்ட சர்ஜரியை செய்வோம் என்று சொல்லி வீட்டை விற்க போட்டாங்க. இப்ப இதுக்குண்டே எங்க நாட்டில் எங்க ஊர்ல புரோக்கர் இருக்கிறாங்க. ஒத்தட போய் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது, அவசரக்கே எந்த விலை அடித்தாலும் மாடு படுக்கும், அடிந்த ஒரு விலைய எடுத்து கொலையிலும். இவரும் பார்ப்பாரு நல்லம், அல்லாட உதவி இப்படி மருதான்னு யோசிப்பாங்க. 15 லட்சம் ரூபாய் பொறுமதியான வீட்டை இவர் கேட்கிறார் 8 லட்சம் ரூபாய்க்கு, 9 லட்சம் ரூபாய்க்கு. அவருக்கு தெரியும் மார்க்கெட்ல இந்த பிரைஸ் கூட அவருக்கு கஷ்டம், இவருக்கு லட்சங்கள் வீட்டுல இருக்குது. அப்ப இவர் கஞ்சத்தனம் பண்றாரு, இவரை பத்தி கேட்கிற வேலை என்ன தெரியுமா, குறைச்சு கேட்கிறாரு. நாங்க சொல்றோம் நீங்க முஸ்லீம் அல்ல, உங்கள்ட்ட மனித பணமே இல்லை, நீங்க மனிதனே அல்ல. நீங்க மனிதனாக இருந்தா என்ன தெரியுமா செய்யணும், அவர்த்த நேரடியாக போய் கலரை தட்டி, தம்பி ஏன் பாப்பா வீட்டு விக்கிறீங்க, இல்ல மகண்ட பைபாஸுக்கு, மகண்ட ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு, அல்லா எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறானா, ரோட்டில் இருக்கிற வாழைப்பழ தோலை தூக்கி வீசிட்டு போறது ஈமானுண்டா, அவருடைய வீட்டு கதவை தட்டி, ஏண்ட மகன் வேற, உங்களோட மகன் வேற அல்ல, இந்த கதவை இந்த போர்ட கலட்டி வீசிருந்தோ, இந்த வீட்டிலே நீங்க இருந்து கொண்டோ, உங்களோட மகன் சேதரியை நான் செய்வேன் என்று சொன்னா, நீங்க யாரு, நீங்க மனிதன், நீங்க மனிதன், இந்த நேரத்தில் கையேந்துங்கோ. யா அல்லாஹ், ஓண்டோர் அடியான் ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஆயத்தமாக இருந்தாரு, நான் உதவி செஞ்சிட்டு வந்திருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த நோயை என் குடும்பத்தில் யாருக்கும் கொடுத்துடாதே என்று கேட்டா அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். இல்ல அவருக்கு தேவை, உங்களுக்கு சந்தர்ப்பம், அதுல இருத்தடிப்பு செஞ்சு நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா, நான் பதுவா செய்ய இல்ல, யதார்த்தத்தை சொல்றேன், உங்களோட குடும்பத்துல 10 பேருடைய உள்ள அல்லாஹ் புறக்க வைப்பான், அல்லாஹ் புறக்க வைப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லாஹி ஃபில் அர்த், இது சுன்னத்துல்லாஹி ஃபில் அர்த், பூமிக்கு மேல் அல்லாஹ்வுடைய சுன்னா இப்படித்தான். ஹராத்தில சம்பாதித்தா அது ஹராத்தில போகும். நபியை பார்த்து சொன்னாங்க ஹதீஜா, அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன் தெரியுமா காரணம், மத்தவண்ட கஷ்டத்துல நீங்க கூலல் காயிற மனுஷன் அல்ல, மத்தவண்ட கஷ்டத்தை உதவி செய்யறதுக்குரிய சந்தர்ப்பமாக நீ ஆக்கிக் கொள்றீங்க, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவாரா. ஹிஜ்ரி 5வது, நுபுவத்து கிடைச்சி 5வது வருஷம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவங்க சஹாபாக்கள் ஒரு கொஞ்சம் பேரை அனுப்பினாங்க எத்தியோப்பியாவுக்கு, அபசாவுக்கு. ஏண்டா மக்காவுல பிரச்சனை, மக்காவுல கஷ்டம், மக்காவுல வாழ இயலாது, மக்காவுல ஒன்றும் செய்யல சஹாபாக்களுக்கு. ஹிஜ்ரத்துக்கு முன்னால நடிப்பட்டம் கிடைச்சி 5 வருஷம் அனுப்பினாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு தலைமையில எத்தியோப்பியாவுக்கு அனுப்பினாங்க. நஜ்ஜாஷி மன்னன், இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்டா, இதுல நாங்க படிச்ச ஹதீஸ், நாங்க விளங்கின ஹதீஸ். எத்தியோப்பியாவுல நஜ்ஜாஷி மன்னன் அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நபியை பத்தி உங்களோட நபி உங்களுக்கு என்ன சொல்றாரு, தொழுக கடமையாக்கப்பட்டது, நபித்துவம் கிடைச்சி 10 வருடத்துல, நபித்துவம் கிடைச்சி 10 வருஷத்துல, எத்தியோப்பியாவுக்கு போனது 5 வருஷத்துல, 5 வருஷத்துல கேட்கிறாங்க, பிமய முருக்கும் நபியுக்கும், உங்களுக்கு மத்தியில தன்னை நபி என்று சொல்லக்கூடிய அந்த மா மனிதர் என்ன சொல்றாரு என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த நபி எங்களுக்கு சொல்ற விஷயம் அன்னஸிலர் ரஹம், குடும்பத்தை சேர்ந்து வழிபடியாக சொல்றாரு. உலமாக்கள் எழுதுறாங்க, தொழுகைக்கு முன்னாலேயே கடமையாக்கப்பட்ட இபாதத்து தான் குடும்பத்தை சேர்ந்து வாழு, குடும்பத்தை அரவணைத்து வாழு, குடும்பத்தோட உண்டாக இரு, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானா. நாங்கள் எல்லாரும் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நான் மிக அன்பாக சொல்றேன், அல்லாஹுடைய லானத்தை விட்டும் அல்லாஹுடைய சாபத்தை விட்டும் என்னையும் உங்களையும் நானும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாவத்துக்கு நாளைக்கு தௌபா செய்வதில்லை, நாளண்டைக்கு தௌபா செய்வதில்லை, அடுத்த ரமலானுக்கல்ல, அசருக்கு முன்னால, சாப்பாட்டுக்கு முன்னால இதை செஞ்சிட்டு தான் பவல் சாப்பாட்டை அல்லாஹுடைய லானத்தை விட்டு என்னை சுத்தப்படுத்திக் கொண்டு நான் பவல் சாப்பாடு சாப்பிட போறேன். இந்த முடிவுக்கு வாங்க. சேர்ந்து வாழுவது என்றால் என்ன? குடும்பத்தை சேர்ந்து வாழ, சேர்ந்து வாழ என்ன செய்து வாழ்றது, எப்படி வாழ்றது? மூணு விஷயத்தை சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூணு சொல்லி ஜும்மாவை முடிப்போம். ஒன்று சொன்னாங்க, அவங்க துண்டிக்கிறாங்களா, அவங்க முகம் தாராங்க இல்லையா, அவங்க வரவான பண்றாங்களா, அவங்க அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, நீங்க போங்க. இல்ல போனா வெள்ளடிச்சா கதவு திறக்க மாட்டாங்க, ஊர்ந்தவை உட்கார்ந்தா பேச மாட்டாங்க, நான் என்ன சரி சொன்னா எனக்கு எங்க பேசுவாங்க, அது உங்களோட தொழில் இல்ல, உங்களோட ஜோப் போறது, பேசுறது, சலான் சொல்றது, கதைக்கிறது, இருக்கிறது, உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க. இது கேன்சருக்கு மருந்து குடிக்கலாம், ஆனா இது கஷ்டமான வேலை என்று தெரியும் எனக்கு. அவங்க துண்டிச்சாலும், அவங்க கூப்பிட இல்லட்டையும், அவங்க அரவணைக்கு இல்லட்டையும், அவங்க அவ்வளவு தரம் குறைச்சி பார்த்தாலும், இல்ல நான் சேர்ந்து வாழுவேன் என்ற மார்க்கம் எனக்கு அதைத்தான் சொல்லி இருக்குது. நிக்காஹுக்கு வலிமாவுக்கு எனக்கு சொல்ல இல்லை, ஆனா வலிமாவுக்கு தேவையான எல்லா உதவியையும் உங்களுடைய வீட்டில் வந்து நான் செய்வேன், ஆனா வலிமாவுக்கு நான் வரமாட்டேன். ஏன் சொல்லாத வலிமாவுக்கு போகக்கூடாது, ஆனா சொந்த நானட மகன், சொந்த தம்பியிட மகன், சொந்த டாக்டர மகன், சொந்த மதுரிட மகனுக்கு நிக்காக நடக்குது, வலிமை நடக்குது, எனக்கு வலிமாவுக்கு சொல்ல இல்ல, அந்த பங்கனுக்கு நான் போக தேவையில்லை, ஆனா அந்த வலிமாவுக்கு தேவையான எல்லா ஏற்பாட்டையும் ஏந்த குடும்பம், ஏந்த ரத்தம், ஏந்த சகோதரன், ஏந்த சகோதரனுடைய உறவு, சில்மன் கத்தாக் துண்டித்தவனை சேர்ந்து வாழு. அல்லாஹ் அந்த பக்குவத்தை நசீபாக்குவான். ரெண்டாவது சொன்னாங்க, உனக்கு அநியாயம் செஞ்சாங்களா, அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலே மன்னித்து போடு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு கிணத்துல போட்டாங்க, சும்மா போட இல்ல, ஷர்ட்டை கலட்டி தான் போட்டாங்க, அவரத்து மட்டும் மறைஞ்சிருக்குது, மேலுக்கு இருந்த ஷர்ட்டையும் கலட்டிட்டாங்க. பச்சிரன் பாலகன் ஒரு சின்ன புள்ள என்னன்னு தெரியா கிணத்துல தூக்கி போட்டாங்க. சொந்த சகோதரர்கள், சொந்த உறவுகள், 30 வருடங்களுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க சகோதரர்களை, அவங்களுக்கு சரியான வெட்கம், அது இப்படிப்பட்டவரா, இவர் இங்க இருக்கிறாரா, நாங்க நினைச்சோம் அழிஞ்சு போயிட்டாரு, அல்லா அவரை வாழ வச்சிருக்கிறாரே, எங்களை அவரை கீழே வச்சுட்டாரே என்று சொல்லி சகோதரர்கள் யூசுஃபை பார்த்து சொன்னாங்களே, சலாத்த எங்களை மன்னிச்சுக்குங்க என்று சொல்லி என்ன தெரியுமா சொன்னாங்க யூசுஃப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், لا تصريب عليكم اليوم يغفر الله لكم وهو ارحم الراحمين. சகோதரர்களே, நான் உங்களை அன்றைக்கே மன்னித்து விட்டேன், நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க 30 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அன்றைக்கே உங்களை மன்னித்து விட்டேன், நீங்க பழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, உங்களுக்கு எந்த பழிப்பும் கிடையாது, ஏண்ட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பது போன்று உங்களோட பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா, தௌபத்தை செய்வானா, இந்த ஆயத்துக்களை அமல் செய்த நிலையில் என்னையும் உங்களையும் மூத்தாக்குவானா. ரெண்டாவது சொன்னாங்க, அநியாயம் செய்தவன் உன்னை நாடி வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் மன்னித்து. மூணாவது சொன்னாங்க, இதை விளங்க சொல்றேன், ரெண்டு வாரத்தை ஹதீஸாக இருந்தாலும் விளங்கிக் கொள்வது கஷ்டம், விளங்க சொல்லுகிறேன். பாப்பா மௌத்தாயிட்டாரு, பாப்பட சொத்து பிரிச்சோனம், நான என்ன தெரியுமா செஞ்சாரு, சொத்து பிரிக்கிறதுல அநியாயம் செஞ்சிட்டாரு, உங்களுக்கு வரவேண்டிய ஹக்க அவர் தர இல்ல, உங்களோட ஹக்க அவர் தர இல்ல, அனந்தர சொத்துல துரோகம் செஞ்சு வாப்பட ஹக்கில் வாப்பட விட்டுட்டு போன பொருளை நானா பிரிச்சு அல்லது தாத்த பிரிச்சு கொடுக்காம உங்களோட பங்கையும் அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க. சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சகோதரனுடைய வீட்டுக்கு ஹதியா அனுப்பு, அந்த வீட்டுக்கு ஹதியா அனுப்பு, அவர் தராதத்தை நாளை கியாமத்தில் பார்த்துக் கொள்வோம், இங்க அவரை சேர்ந்து வாழணும். எந்த ஹக்க தர இல்ல, ஆனா அவருக்கு எந்த வீட்டுல ஹதியா இருக்குது, பெருநாளைக்கு அந்த வீட்டுல உடுக்கிற உடுப்பு ஏந்த உடுப்பு, அந்த வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு ஏந்த சாப்பாடு, அவங்க தர வேண்டிய ஹக்கனுக்கு தர இல்ல, பிரச்சனை இல்ல, அதுக்கு அக்கௌண்ட்ஸ் முடிப்போம் நாளை கியாமத்தில். ஆனா இங்க வாதிமன் ஹரமக், ஓண்ட ஹக்க உனக்கு தராம பதாபிச்சுக் கொண்டு உனக்கு தராம அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஹதியா அனுப்புவாப்பா, செய்யணுமா? செஞ்சா பாக்கியம், செஞ்சா சொர்க்கம், செஞ்சா நபியினுடைய துஆ, செஞ்சா அல்லாஹுடைய அருள், செஞ்சா அல்லாஹ் ஒரு நாள் வீணாக்க மாட்டான், செஞ்சால் செய்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தியது போன்று எங்களையும் அல்லாஹ் உயர்த்துவான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தியது போன்று அல்லாஹ் எங்களையும் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் அதற்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக, தந்தருவானாக, குடும்ப உறவுகளை எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய திருப்தியையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக, அல்லாஹுடைய சாபத்தை விட்டு பாதுகாத்திருக்க, நாங்கள் தவறு செய்திருக்கோம் யாழ்லா, குறை நிறைந்தவர்கள் யாழ்லா, ஏற்றுக்கொள்கின்றோம் யாழ்லா, எங்களுக்கு வேற யாரும் இல்லை யாழ்லா, உன்னத வேற யாழ்லா, எங்களை மன்னித்து பொறுத்து எங்களுக்கு இது கருணை காட்டு, எங்களுடைய பெற்றோர்களை கபூர்ச்சி பண்ண, உங்களுடைய கபர்களை பிரகாசமாக்குவான. الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم. كم فيك سرورا وسلاما وطمئنا.